ಜಗಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ವಿಟ್ಟ ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ,
ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ,
ಯೇಸುವೇ
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
உந்தன் சிலுவை என்னேன்மை, விந்தை கீறு சேசு ராஜா, உந்தன் சிலுவை என்னேன்மை, உந்தன் சிலுவை என்னேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பீனும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பீனும், விந்தை கீறு சேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும், திரண்டாசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு, உரிய பெருமை யாவும் மத்தமே, உரிய பெருமை யாவும் மத்தமே, விந்தை கீறு சேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை.
வாஞ்சியோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு உட்கொண்டு கர்த்தருக்காக சாட்சியாக வாழும் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியிலே அப்போஸ்தலன் யோவான் எழுதின முதல் நிருபத்திற்கான முகவுரை சிந்தித்தோம். குறிப்பாக ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலன் யோவான் இந்த முதல் நிருபத்தை எழுதுவதற்கான 5 காரணங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஞாபகத்தில் இருக்கிறதா? ஒருமுறை கூட அவைகளை நினைவிற்கு கொண்டு வருவோமா? முதலாவது காரணம், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி. இரண்டாவது காரணம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. மூன்றாவது காரணம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நான்காவது காரணம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிய எழுதப்பட்டது. ஐந்தாவது காரணம், தேவகுமாரன் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் இவைகள் எழுதப்பட்டது. இன்று நாம் 1 யோவான் 1:1 சிந்திக்கப் போகிறோம். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், தேவன் ஒளியாயிருக்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி தேவனோடு சரியான உறவுள்ளவர்களாய் வாழ முடியும் என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த நிருபத்தின் ஆரம்பத்திலே முகவுரையான சில வாக்கியங்களை பார்க்கிறோம். அவை தொடர்ந்து எவ்வாறு தேவனுடைய சிறு பிள்ளைகள், அதாவது விசுவாசிகள், தேவனோடு சரியான உறவு கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது போல யோவான் இந்த நிருபத்தை எழுதுவதற்கான ஒரு காரணம் திருச்சபைகளுக்குள்ளே நுழைந்த ஸ்தோயிக்கர்களின் எண்ணத்தை முறியடிப்பதற்காக. இவர்கள் உன்னதமான ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டினார்கள். இயேசு கிறிஸ்து தெய்வீகமானவர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர் மனிதனானார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கே உண்மையான அறிவு என்றால் என்ன என்பதை குறித்து யோவான் கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். வேத புஸ்தகம் இருக்குமென்றால் நீங்களே திருப்பி பாருங்கள். 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது ஆதி முதல் இருந்ததும். இங்கே எந்த ஆதிகாலத்தை குறித்து யோவான் சொல்கிறார்? வேத புஸ்தகத்தை குறித்தவற்றிலேயும் 3 ஆரம்பங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவைகளிலே 2 நாம் எல்லாரும் நன்றாக அறிந்தது. முதலாவதாக இதை குறித்து நாம் பார்ப்பது ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆரம்ப காலத்திற்கான காலம் எது என்பது நமக்கு தெரியாது. ஆதியாகமம் 1 வாசிக்கும் பொழுது நமக்கு எழுந்த கேள்விகளை குறித்து எத்தனை எத்தனை புத்தகங்களை வாசிக்கலாம். ஆனால் அத்தனை புத்தகங்களை நாம் வாசித்தாலும் எந்த ஒரு விஞ்ஞானியோ எந்த ஒரு வேத வல்லுநரோ ஆதியாகமம் 1:1 எப்பொழுது சம்பவித்தது என்பதை நமக்கு கூற முடியாது. பிரியமானவர்களே, இந்நாட்களிலே புதிய உலக கருத்து என்ற கருத்தை கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், கடந்த கால விஞ்ஞானிகள் கூறியது போல இந்த உலகமானது அத்தனை பழமையானது அல்ல என்று கூறுகிறார்கள். கடந்த கால நூற்றாண்டிலே இருந்த நம்பிக்கை என்னவென்றால், இந்த உலகத்திற்கு வயது 400,000 முதல் 700,000 ஆண்டுகள் என்று கூறப்பட்டது. 1940-50 ஆண்டுகளிலே இந்த உலகமானது 25,000,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்று கூறினார்கள். ஆனால் இந்நாட்களிலே சில விஞ்ஞானிகள் பூமி அவ்வளவு பழையது அல்ல என்று வேறொரு நாளை குறிப்பிடுகிறார்கள். சரி, ஆதியாகமம் 1:1 இந்த எந்த ஆண்டு காலத்தை குறித்தாலும் அது பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் இந்த பழைய பூமி உருவாக்கப்பட்டதாயிருக்கிறது. அதற்கு தேதி குறிப்பிடப்படவில்லை. ஆதியாகமம் 1:1 நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்பதுதான். இந்த 1 வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை அதற்கு பின்னர் வரும் வசனங்களை வாசிக்க நீங்கள் ஆயத்தமானவர்கள் அல்ல. ஏனென்றால் வேதத்தின் மற்ற வசனங்கள் எல்லாமே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த உலகமானது தற்செயலாய் உருவானதா அல்லது தேவன் உருவாக்கியதா? இந்த உலகம் தானாக உருவானது என்று எண்ணுவது வேடிக்கையான ஒரு எண்ணம். இதை குறித்து எட்வின் என்பவர் சொல்லும்பொழுது, ஏதோ ஒரு விபத்தினாலே இந்த உலகத்திலே ஜீவனானது உண்டாயிருக்கிறது என்று கூறுவது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு அச்சகத்திலே ஏற்பட்ட வெடி விபத்தினாலே ஒரு புத்தகமே அச்சாகி வெளிவந்துவிட்டது என்று சொல்வது போல இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் வாழும் இந்த உலகத்தின் பின்னணியத்திலே எவ்வளவு ஞானம் அடங்கியிருக்கிறது தெரியுமா? இந்த உலகமானது எப்பொழுது உருவானது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகம் எப்படி உருவானது என்ற உண்மையை விளக்குவதற்கே நமக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் வேண்டும். நித்தியமான கடவுள் ஒருவர் இருப்பதினாலேயே இந்த பூமி இருக்கிறது. தேவன் தனக்கு பின்னாலே எந்த ஒரு துவக்கமும் இல்லாதவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் என்ன என்ன செய்து கொண்டு இருந்தார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஆதியிலேயே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அருமையானவர்களே, தேவன் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கினார். எந்த ஒரு மனிதனுடைய எண்ணமும் கொள்ள முடியாத அளவு பெரிய ஒரு திட்டத்தோடு அவர் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கிறார். அவர் இந்த உலகத்தை உருவாக்கியதை குறித்து எழுதிய பொழுது இந்த பூமியை பற்றி நாம் படிப்பதற்கான ஒரு பாட புத்தகத்தை அவர் எழுதவில்லை. ஒருவேளை அந்த காலத்தை கணக்கிட முற்படுவீர்கள் என்றால் அதற்காகத்தான் அவர் உங்களை சுற்றி மலைகளையும் பாறைகளையும் உருவாக்கியிருக்கிறார். சரி, இதுதான் நாம் முதலாவது பார்க்கிற ஆதியிலே என்பதாகும். வேத புஸ்தகத்திலே நாம் மற்றொரு ஆரம்பத்தை குறித்து வாசிக்கிறோம். இது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 1 வசனத்திலே காணப்படுகிறது. பாருங்கள், யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தொடர்ந்து 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அருமையானவர்களே, எவ்வளவு காலத்திற்கு முன்பு என்று உங்களால் சிந்திக்க முடிகிறதா? எத்தனை ஆண்டு காலங்களுக்கு முன்பு, அதாவது சிருஷ்டிப்பு காலங்களுக்கு முன்னான காலங்களை எண்ணி பாருங்கள். அதுதான் நித்தியம். அந்த நித்தியத்திலே உள்ளவர்தான் இயேசு கிறிஸ்து. நித்திய நித்திய காலத்திற்கு முன்பதாகவும் அவர் நித்தியமாய் இருக்கிறவர். யோவான் சொல்வதை கவனியுங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது. இது எந்த ஆரம்பத்தை சொல்கிறது என்றால், எந்தவிதமான ஆரம்பமும் இல்லாத ஒரு ஆரம்பத்தை சொல்கிறது. ஏனென்றால் அவருக்கு துவக்கம் என்பதே இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு முன்னர் செல்ல முடியுமோ அவ்வளவு முன்னர், எந்த ஒரு காலத்தை குறித்தாலும் அதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அருமையானவர்களே, இது மிகப்பெரிய ஒரு சத்தியம். இது என்னுடைய உங்களுடைய எண்ணத்திற்குள்ளே அடக்கப்பட முடியாத ஒரு சத்தியம். இதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்றால், யோவான் முதலாம் அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி. இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து பெத்லேமிலே பாலனாகி பிறந்ததை குறிக்கிறது. அந்த ஒரு காலகட்டத்திலிருந்துதான் காலத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கிறோம். சரி, மூன்றாவதாக ஆதி என்று 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்ப்பது பெத்லேஹேமிலே இயேசு கிறிஸ்து பாலனாக தோன்றிய காலத்தை குறிக்கிறது. இயேசு 30 வயதாய் இருக்கும் பொழுதுதான் யோவானும் அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபுவும் எருசலேமிலே இயேசுவை சந்தித்தார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் தகப்பனாரோடு தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அங்கே சென்று அவரை பின்பற்றி வரும்படியாக அழைப்பு கொடுத்தார். இயேசு அவர்களை அழைத்தவுடனே மற்ற வேலையாட்களோடு கூட தங்கள் தகப்பனாரை விட்டுவிட்டு எழுந்து சென்றார்கள். கூலி கொடுத்து மற்றவர்களை வேலைக்கு அமர்த்தும் அளவிற்கு அவர்களுடைய தகப்பனார் பணக்காரராகத்தான் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது யோவான் இயேசு கிறிஸ்துவின் முழு ஆள் தத்துவத்தை குறித்த உண்மையை பற்றி கூறுகிறார். கவனியுங்கள், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற என்று சொல்கிறார். யோவான் இங்கே மனிதனாக பூமிக்கு வந்த இயேசுவை குறித்தும் அவரோடு தங்களுக்கு இருந்த தொடர்பை குறித்தும் இவ்வாறு கூறியிருக்கிறார். தான் இயேசு பேசிய வார்த்தைகளை கேட்டதையும் அந்த வார்த்தைகள் மூலம் தேவனுடைய சத்தத்தையும் தான் கேட்டேன் என்றும் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எங்கள் கண்களினாலே கண்டதும் என்று கூறும்பொழுது அவரது சத்தத்தை மட்டுமல்ல, அவரையே தங்கள் சொந்த கண்களால் பார்த்தார்கள். இன்றைய நாட்களிலே நமது சரீர கண்களால் அவரை நாம் காண முடியாது, ஆனால் நமது விசுவாச கண்களினாலே அவரை நாம் பார்க்க முடியும். இதை குறித்துதான் பேதுரு 1 பேதுரு 1:8 நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று குறிப்பிடுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவரை தொட்டு பார்த்தாலொழிய நம்ப மாட்டேன் என கூறிய தோமாவை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? யோவான் 20 அதிகாரம் 29 வசனத்தை பாருங்கள். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். மூன்றாவதாக, நாங்கள் நோக்கி பார்த்ததும் என்று எழுதியிருக்கிறார். நோக்கி பார்த்து என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை தீயமாய் என்பதாகும். இந்த வார்த்தையிலே இருந்துதான் தியேட்டர் என்ற வார்த்தை, கருத்தாக நோக்கி பார்த்தல் என்ற வார்த்தை வந்தது. ரோட்டிலே போகும்பொழுது பக்கத்திலே ஒருவரை பார்ப்பது போல பார்க்காமல் தொடர்ந்து 2 மணி நேரங்கள் அல்லது 3 மணி நேரங்கள் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு படக்காட்சியாக இருக்கலாம், அல்லது நாடகமாக இருக்கலாம், அல்லது எல்லாரையும் கவரும் ஒரு பேச்சாளராக இருக்கலாம். இங்கே யோவான் சொல்வது என்ன? 3 ஆண்டு காலமாக இயேசுவை அவர்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த யோவான் தான் யோவான் 3 அதிகாரம் 14 வசனத்திலே, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களின் வனாந்தர பயணத்திலே அவர்கள் பாவம் செய்தார்கள். எனவே சர்ப்பங்களினாலே கடிக்கப்பட்ட பொழுது சுகம் பெறுவதற்காக மோசேயினாலே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை உற்று நோக்கி பார்த்தார்கள். அதுபோல இன்று நாம் இரட்சிப்பிற்காக விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று யோவான் சொல்கிறார். இவ்வாறு நோக்கி பார்த்த பின்னர் இயேசுவை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த நிருபத்திலே நாம் படிக்கும்பொழுது செய்யப்போகிறோம். அவரை நோக்கி பார்க்கும்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம், அவரை உற்று பார்க்கும்பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மீண்டும் கூறுகிறேன், அவரை நோக்கி பார்க்கும்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம், அவரை உற்று பார்க்கும்பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிரியமானவர்களே, நம்மிலே அநேகர் ரட்சிப்பிற்காக அவரை நோக்கி பார்ப்பதை விட இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். விசுவாச கண்களினாலே தொடர்ந்து அவரை உற்று நோக்கி பார்ப்பதற்காக நேரம் செலவு செய்ய வேண்டும். நான்காவதாக, வெறுமனே தூரத்திலிருந்து உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிராமல் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற என்று சொல்கிறார். மேல் வீட்டறையிலே யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார் என்றும் வாசிக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்த பின்னர் தன்னை தொட்டு பார்க்கும்படியாக இயேசு சீஷர்களுக்கு கூறினார். கவனியங்கள், லூக்கா 24 அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கிறேன். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இதை குறித்து டாக்டர் கேம்பல் மார்கன் என்பவர் சொல்லும்பொழுது, அந்த நேரத்திலே சீடர்கள் அவரை தொட்டு பாராமல் மிகவும் மரியாதையோடு அவர் முன் மண்டியிட்டு அவரை பணிந்து கொண்டார்கள் என்று கூறுகிறார். ஆனால் இங்கே யோவான் கூறியிருப்பது போலவே அவர்கள் அவரை தொட்டு பார்த்து கரங்களிலே ஆணியினாலே ஏற்பட்ட காயத்தின் தழும்புகளையும் தொட்டு உணர்ந்திருப்பார்கள் என்று நாம் விசுவாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 67 ஆண்டிலே பவுலப்போஸ்தலனின் மரணத்திற்கு பின்னர் திருச்சபையிலே ஒரு கள்ள போதனை எழுந்தது. அது எல்லாம் அறிந்திருக்கிறோம் என்போருடைய கொள்கை. ஆனால் இந்த கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கை ஏற்கனவே இருந்தது. அது என்ன தெரியுமா? அதன்படி கடவுளை குறித்த உண்மையை யாரும் அறிந்ததில்லை, யாரும் அறிந்து கொள்ளவும் முடியாது. இந்த எண்ணம் இன்னும் அநேகருக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஊழியர் சார்ல்ஸ் பர்ஜன் கடவுளை அறிய முடியாது என்பவர்களை பற்றி கூறும்பொழுது அக்னாஸ்டிக் என்னும் கிரேக்க வார்த்தை இக்னரமஸ் என்னும் லத்தீன் வார்த்தையே என்று சொல்கிறார். அதாவது அறியாதவர்கள் என்று நாம் அவர்களை அழைக்கலாம். நான் வேதத்தை விசுவாசிக்கவில்லை, ஏனென்றால் நான் அறியாதவன் என்று அவர்கள் கூறலாம். எனவே இவர்கள் எனக்கு தெரியாது என்று கூறுவார்கள். கள்ள போதனையாக திருச்சபைக்குள்ளே நுழைந்தவர்கள் எனக்கு தெரியும் என்று கூறினார்கள். இவர்கள் திருச்சபைகளுக்கு உள்ளே வந்து சாதாரண விசுவாசிகளிடத்திலே இல்லாத உயர்வான ஒரு அறிவு தங்களுக்கு இருப்பதாக கூறினார்கள். அவர்கள் தங்களை உயர்வான, வேறு யாரும் அறியாதவற்றை அறிந்த பரிசுத்தவான்கள் என்று எண்ணினார்கள். அது மட்டுமல்ல, இந்த அறிவாளிகள் என்று கூறியவர்கள் சில புதிய கருத்துக்களையும் திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்ததை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். அவருடைய தவறான போதனைகளிலே ஒன்று, இயேசு கிறிஸ்து பிறந்தபொழுது சாதாரண மனிதனாகவே இருந்தார், ஆனால் திருமூலுக்கு பெற்றபொழுது கிறிஸ்து அவர் மேல் வந்தார். இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தபொழுது கிறிஸ்து அவரை விட்டு சென்று விட்டார் என்றும் கூறினார்கள். இந்த கொள்கைக்கு எதிராகவே யோவான் தனது சுவிசேஷத்திலே அந்த வார்த்தை மாம்சமானது என குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் இந்த முதல் நிருபத்திலேயும் இயேசு உயிரோடு எழுந்தார், மனிதர்களைப் போலவே மாம்சத்தோடும் எலும்புகளோடும் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். யோவான் ஏதோ அறிவளவிலான ஒரு கொள்கையை பற்றி கூறவில்லை, அவர் கேட்டு கண்டு தொட்டு பார்த்த ஒருவரை பற்றி எழுதுகிறார். சரி, இப்பொழுது 1 யோவான் 2:2 பார்ப்போமா? வாசிக்கிறேன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று இங்கே சொல்லும்பொழுது எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையிலே வார்த்தையாகிய ஜீவன், அதாவது இயேசு கிறிஸ்து வந்ததை குறிப்பிடுகிறார். ஒருமுறை ஊழியர் ஒருவர் கூட்டம் நடத்தும்படியாக ஒரு ஊருக்கு சென்றிருந்தார். அவர் நித்திய ஜீவனை குறித்து அந்த கூட்டத்திலே பேசினார். கூட்டம் சிறப்பாக முடிந்தது. முடிந்தவுடன் செய்தி கேட்ட ஒருவர் அவரோடு பேசும்படியாக வந்தார். ஐயா, நீங்கள் நித்திய ஜீவனை குறித்து பேசினீர்கள், நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை குறித்து நான் இன்னமும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினான். உடனே ஊழியர் தனது வேத புஸ்தகத்தை திறந்து 1 யோவான் 1:2 அவனுக்கு வாசித்து காட்டினார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று வாசித்தார். பின்னர் இங்கே யோவான் பேசும் நித்திய ஜீவன் வேறு யாரும் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவே. உங்களுக்கு இன்னமும் விளக்கம் தேவையானால் கவனியுங்கள். நித்திய ஜீவன் என்பது ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்துவே. இது மிக எளிமையான சத்தியம், நீங்களும் இதை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பீர்கள் அல்லது நீங்கள் கிறிஸ்து அற்றவர்களாக இருப்பீர்கள். ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவை நம்புவீர்கள் அல்லது நீங்கள் கிறிஸ்துவை நம்பாத ஒருவராயிருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசியாத ஒருவராக இருப்பீர்கள் என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாத ஒருவராக இருப்பீர்கள். இதுதான் நித்திய ஜீவன். நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆனால் அந்த மனிதன் எந்த ஒரு பதிலும் கூறாமல் திரும்பி போய்விட்டார். இது எதை காட்டுகிறது? அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதவர் என்றும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து செயல்பட விரும்பாதவர் என்பதையும் காட்டுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஐயா, அம்மா, நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்களா? இல்லை என்று உணர்வீர்கள் என்றால் இன்றே இயேசுவே உங்களுக்கான தண்டனையை அனுபவித்தவர் என்பதை விசுவாசியுங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பரே, இன்னமும் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுத யோசிக்க வேண்டாம். நீங்களும் அந்த மேலான நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உதவி செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இப்பொழுது யோவான் மிக முக்கியமான ஒரு காரியத்தை கூறப்போகிறார். நாமும் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும் என்பதை குறித்து சொல்கிறார். நமக்கு முன் இருக்கும் ஒரு மகிமையான வாய்ப்பு என்னவென்றால், நீங்களும் நானும் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். கவனிக்கிறீர்களா? வாசிக்கிறேன், 1 யோவான் 3:3. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்கேயும் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது என்று 3வது முறையாக யோவான் சொல்கிறார். இப்பொழுதாவது இது நமது உள்ளத்திலே பதிய வேண்டும். ஏன் அப்போஸ்தலனாய் யோவான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறார் தெரியுமா? நாமும் அவர்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. அதாவது விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக முடியும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஐக்கியமானது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தேவனாகிய பிதா பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் எப்படி அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும் என்பது இன்று அநேகர் குறுக்குழப்பமாயிருக்கிறது. கடவுள் பரிசுத்தர், மனிதன் பரிசுத்தம் இல்லாதவன். இந்த இடைவெளி எப்படி மூடப்பட முடியும்? மனிதனையும் தேவனையும் எப்படி ஒன்றாக்க முடியும்? ஆமோஸ் 3:3, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று கேட்கிறார். அப்படியென்றால் நாம் எப்பொழுது தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும்? சரி செய்யப்பட முடியாதது என்று எண்ணத் தோன்றுகிற இந்த தடையை கடந்து செல்ல யோவான் 3 முறைகளை குறித்து சொல்கிறார். அவைகளிலே 2 மனிதன் கடைபிடித்தவை, எனவே அது வேலை செய்யாது. அடுத்த ஒரு வழிமுறை தேவனின் வழிமுறை, அது மட்டுமே கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த உதவும். அதை குறித்து விரிவாக நான் சொல்லும் முன் ஐக்கியம் என்ற வார்த்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஐக்கியம் என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை கொய்னோனியா. இதன் பொருள் என்னவென்றால் பொதுவில் வைத்திருப்பது அல்லது பகிர்ந்து கொடுப்பது என்று சொல்லலாம். கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது கிறிஸ்துவின் காரியங்களை பகிர்ந்து கொள்வது. இதை நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அவரை குறித்து அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அவரை நமது தனிப்பட்ட வாழ்க்கையின் இரட்சகராக அறிந்திருக்க வேண்டும். இந்நாட்களிலே நாம் ஐக்கியம் என்பதின் உண்மையான அர்த்தத்தை இழந்துவிட்டோம். ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன். கவனியுங்கள். போதகர் ஒருவர் ஒரு ரோட்டரி கிளப்புக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவரது செய்தி அன்று அநேகருக்கு பிடித்ததாக இருந்ததினாலே வருடந்தோறும் கிறிஸ்துமஸ் காலத்திலே அல்லது ஈஸ்டர் சமயத்திலே அவரை அங்கே பேச அழைத்தார்கள். அவர் நின்று பேசிய மேடையிலே கட்டப்பட்டிருந்த அந்த பேனரில் ஃபன் ஃபுட் ஃபெல்லோஷிப் என எழுதப்பட்டிருந்தது. அதாவது கேளிக்கை, உணவு, ஐக்கியம் என எழுதப்பட்டிருந்தது. கேளிக்கை என்று கூறும்பொழுது புலி ஜோக்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல கேட்ட சிரிப்புகள் அல்லது அர்த்தமற்ற கதைகள் பேசப்பட்டது. உணவு என்று சொல்லும்பொழுது நல்ல பிரியாணி, சிக்கன் 65 அல்லது ஃபிரைட் ரைஸ் என்று சிறப்பாகத்தான் இருந்தது. ஆனால் ஐக்கியம் என்பது அவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர், உங்கள் வியாபாரம் எப்படி இருக்கிறது, உங்கள் மனைவி எப்படி இருக்கிறார்கள், உங்கள் தொழில் எப்படி இருக்கிறது என்ற கேள்விகள்தானே ஒழிய வேறு எந்த விதமான காரியங்களும் இல்லை. இவைதான் அவர்கள் மொழியிலே ஐக்கியம். அருமையானவர்களே, இன்றும் அநேக திருச்சபைகளிலே காணப்படும் ஐக்கியத்திற்கும் இதற்கும் அதிகம் வித்தியாசம் இல்லை. என்ன நான் சொல்லுகிறது புரிகிறது இல்லையா? அசனம் அல்லது ஐக்கிய விருந்து என்று அறிவிப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த ஐக்கிய உணவு வேளைக்கு நீங்கள் வர எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். இதன் பொருள் என்ன? வரிசை வரிசையாகவோ அல்லது வட்டமான மேஜைகளிலோ அமர்ந்து சூரியனுக்கு கீழே நடைபெறும் அநேக காரியங்களை குறித்து உரையாடுகிறோம். ஆனால் நமது ஐக்கியத்திற்கு காரணரான இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும் பேசுகிறதில்லை. ஒருவேளை மாலையிலே ஒரு கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது, அதிலேயும் எத்தனை காரியங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறதாக இருக்கிறது! சற்றே எண்ணி பாருங்கள். எனது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஐக்கிய நேரம் என்றால் அது பெங்களூர் பட்டணத்திலே நான் கலந்து கொண்ட ஒரு ஐக்கிய விருந்துதான். ஒரு குழந்தையின் திருமுழுக்கு ஆராதனை முடிந்தவுடன் ஆலய வளாகத்திலே இந்த ஐக்கிய நேரத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களை குறித்து அந்த ஆராதனையிலே நான் பேசும்படியாக சென்றிருந்தபடியினாலே என்னையும் அந்த ஐக்கியத்திற்கு அழைத்தார்கள். அந்த குழந்தையின் பெற்றோரை வாழ்த்தும்படியாக அந்த வைபவம் அமைந்தது. ஆனால் அதிலே பேசிய ஒவ்வொருவரும் கர்த்தர் அந்த குடும்பத்தை நினைத்தருளி ஒரு குழந்தையை கொடுத்தார் என்றும், அது சுகவீனமாக இருந்தபொழுது எப்படி அற்புதமாக கர்த்தர் அந்த குழந்தையை குணமாக்கினார் என்றும் கர்த்தருடைய நாமத்தையே உயர்த்தி உயர்த்தி பேசினார்கள். விருந்து நேரத்திலேயும் எனக்கு அருகிலே இருந்தவர் கர்த்தரை குறித்தும் அவர் தனது வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை குறித்துமே பேசினார். அடுத்த மேஜையை சற்றே நான் கவனித்து பார்த்தபொழுது அங்கேயும் ஒருவர் தனது சாட்சியை மற்றும் ஒருவருக்கு பகிர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்தார். என்னுடைய உள்ளம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று கூறிக்கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, நமது ஐக்கிய நேரங்கள் எப்படி இருக்கிறது? ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் உம்மோடும் சக விசுவாசிகளோடும் ஐக்கியமாயிருக்க வேண்டும் என்று நீர் விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ஐக்கியமானது மற்றவர்களுக்கு உம்மை கொடுக்கும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து ஒன்று யோவான் நிருபத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உம்மோடும் எங்கள் சக விசுவாசிகளோடும் நாங்கள் இணைக்கப்பட வேண்டிய அளவு சரியான இணைப்புள்ளவர்களாய் ஐக்கியமுள்ளவர்களாய் மாற நீர் எங்களை வழி நடத்தும். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். யோவேல் 3:16.